நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். ஆஸ்திரேலியாவில் சமீபத்தில் வெளியான ஆங்கில நூல் தி விமன் சேஞ்சிங் த வேர்ல்டு, உலகை மாற்ற முயற்சிக்கும் ஆஸ்திரேலிய பெண்களை அறிவோம் என்ற நோக்கில் வெளிவந்திருக்கும் இந்த நூலில் தமிழ் பெண் ஒருவரின் கதையும் இடம்பெற்றுள்ளது. அவர் சிட்னியில் வாழும் கார்த்திகா அவர்கள். பல பெண்களுக்கு உத்வேகம் தரும் கதை கார்த்திகாவின் கதை. வித்தியாசமான உலக பார்வை, சமூக மாற்றம் எனும் சீரிய சிந்தனை, பெண்களை உச்சத்திற்கு கொண்டு வர அவர் எடுக்கும் முயற்சிகள் என்று பல அம்சங்கள் குறித்து கார்த்திகா சிவராசன் அவர்கள் நம்மோடு பேசுகிறார். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் கார்த்திகா அவர்களே.
வணக்கம் ரைசல்.
இப்போ உலகத்தை வந்து மாற்ற முயற்சிக்கின்ற ஆஸ்திரேலிய பெண்களை அறிவோம்ங்கிற நோக்கில் வந்து தொகுக்கப்பட்டிருக்கும் நூல் வந்து தி விமன் சேஞ்சிங் த வேர்ல்டுங்கிற ஆங்கில புத்தகம் இல்லையா, அதில் வந்து உங்கள் வாழ்க்கை கதை இடம்பெற்றிருக்கு. 34 பெண்களில் வந்து ஒரு பெண்ணாக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டு அதில் வந்து உங்கள் கதை வந்து இடம்பெறுது. அதற்கு முதல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
நன்றி ரேசல், நன்றி. மற்றும் SBS வானொலிக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
உலகத்தை மாற்ற முயற்சிக்கிறதுல வந்து நாம் முதல்ல வந்து நாம் வாழும் சமூகத்தை மாற்றணுங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் வந்து நீங்கள் வாழும் சமூகத்தை மாற்றணுங்கிற பொறி, ஸ்பார்க்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எந்த வயசில் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுங்களேன் கார்த்திகா.
எந்த வயசில் குறிப்பிட்ட தருணம் அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன வயசில் நிறைய கேள்விகள் வந்து எனக்குள்ளே இருந்தது. அந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடும் போது ஒரு 20 மேலே ஒரு பக்குவம் வர சமயத்தில் வந்து அந்த ஒவ்வொரு விடையாக தேடும் போது தான் மாற்றங்கள் வந்து நம்மக்கிட்டேருந்து தான் வரணும். முதல்ல மற்றவங்களை குறை சொல்லும் போது ஆல்ரெடி 3 ஃபிங்கர்ஸை வந்து நம்மளை தானே நோக்கி இருக்கேங்க. ஸோ மாற்றம்ன்றது நம்முள்ளிலிருந்து வரணும். அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம குடும்பத்திலையும் நம்ம சொசைட்டிலையும் பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு நாளடைவில் தான் தெரிய வந்தது. முதல் பொறிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிறு வயசில் ஒரு 2 அந்த மாதிரி படிக்கும் போது தீபாவளி சமயத்தில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக தெருவில் விளையாடிருந்த போது வீட்டு அருகில் இருக்க ஒரு குப்பை பொறுக்கிற பையன் வந்து என்னை ரொம்ப கூர்ந்து கவனிச்சான். அவனோட கண் பார்வை வந்து அது ஒரு பொறி நான் சொல்லுவேங்க. ஏன்னா அதில் ஒரு ஏக்கம், ஏமாற்றம், அந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. அவனை வந்து கூப்பிட்டு கொஞ்சம் விளையாடி அன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் ஸ்வீட் சாப்பிட்டோமோ அதெல்லாம் அவனுக்கும் கொடுத்து அவனை வழி அனுப்பிச்சு விட்டோன்னே எங்கள் வீட்டில் நடந்த உரையாடல், அப்பா அம்மா கிட்ட பேசின கேள்விகள், அது வந்து எனக்கு இன்னைய வரைக்கும் கேள்விகளுக்கு விடைய தெரிஞ்சிருக்கேன். அதாவது ஏன்பா அந்த பையன் மட்டும் அவங்க வீட்டில் போய் கொண்டாடாமல் இன்னைக்கு குப்பை பொறுக்கின்னு இருக்கான், ஏன் நல்ல துணி போடலை, அவங்க அப்பா அம்மா ஏன் அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை, இந்த மாதிரி கேள்விகள், ஏன் அவங்க மட்டும் ஏழையாக இருக்காங்க, ஏன் அவங்க கிட்ட காசு இல்லை, அந்த மாதிரி நான் நிறைய அப்போது கேள்வி கேட்டது. அதோட சமூக ரீதியாக நம்ம பார்க்கும்போது அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதெல்லாம் வந்து அது ஒரு முதல் பொறி அப்படின்னு சொல்லலாம். காலப்போக்கில் ஒவ்வொரு நிலையிலையும் பல பொறிகள் அந்த மாதிரி தட்டியிருந்தது. சமீப காலமாக என் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா 100 பொறியும் தட்டிதான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ஷாப்பிங் மாலில் வந்து ஒரு ஆட்டிசமில் இருக்கிற ஒரு ஆண்மகன் வந்து அவரால் முடியல, அவர் கத்திருந்தார், அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தார். அதை பார்த்துட்டு என்னோட 9 அப்போ வந்து 9 வயசு இருக்கும் என் பையன், வீட்டுக்கு வந்துட்டு அவர் ஏமா அப்படி இருக்காரு, என்ன நடந்தது அப்படின்ற போது நாங்கள் வந்து ஆட்டிசம் பற்றி பேசினோம். அவங்களோட அவங்களும் நம்ம மாதிரி தான், ஆனால் அவங்க எப்படி சிந்திப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சென்சரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் பேசும்போது அவன் சொன்னால் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஏன் வந்து அவங்கள நம்மளோட பழக விடாமல் அவங்களை தனிச்சே இருக்கும்போது நம்ம எப்படி அவங்கள வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அவங்களெல்லாம் நம்ம ஒதுக்கி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ், அவங்கள தனிச்சு கவனிக்கணும் அப்படின்ற போது நம்ம மக்களுக்கு வந்து நிறைய புரிதல் இல்லாமல் அந்த இன்க்ளூசிவிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அந்த ஒரு ஸ்பார்க், ஆமால நம்ம எல்லாம் அவங்கள ஒதுக்கி வைக்கிறோம், ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிரும், அவங்கள நம்மளோட இன்க்ளூட் பண்ணாதானே நம்மளுக்கு அவங்கள பத்தின புரிதல் நல்லா வரும் அப்படின்ற போது அப்போ வந்து சரி நம்ம வாங்குறது எப்படி நம்ம அவங்கள இன்க்ளூட் பண்ணலாம், அந்த மாதிரியான கேள்விகள். நம்ம ஊருக்கு போய் நிறைய இடத்துல வந்து அவங்க கைத்தொழிலாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் எனக்காக வாங்கி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருந்தேன், பேக்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அது ஒரு ஸ்பார்க். அதுக்கப்புறமா இதை ஏன் அவங்களுக்கு நம்மளே ஒரு தொழிலா இது பண்ணி அவங்கள இன்னும் ஊக்குவிக்கலாம், எம்பவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் அந்த உரையாடல் பிள்ளையனோட கணவரோட நடந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து ஒரு ஸ்பார்க்கா இருந்ததுன்னு சொல்லலாம். அதுலதான் எம்ப்ரேஸ்ன்ற ஒரு அமைப்புன்னு சொல்ல மாட்டேன், எங்களோட கான்செப்ட், அதாவது எல்லாரையும் நம்ம அரவணைச்சு எம்ப்ரேஸ் அண்ட் எம்பவர் அந்த ஒரு மோட்டோ. இப்ப எம்ப்ரேஸ் வந்து அரோராஸ் த சோல்ஃபுல் கிஃப்ட்ஸ் அப்படின்ற பெயர் மாற்றம் பெற்று நடத்தி வருகிறோம்.
இப்போ நமது சமூகத்தை பொறுத்தளவில் அது வந்து ஆண்களை முதன்மைப்படுத்தி சாதி அடுக்கு ரீதியாக இயங்குகின்ற ஒரு சமூகம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆஸ்திரேலியாவில் கூட இந்திய இலங்கை பின்னணி கொண்டவர்கள் பலர் சாதிய பற்றோடையும் சாதிய பாசத்தோடையும் சாதிய வெறியோடையும் கூட வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ இயங்குறதை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தினமும். ஆனால் இப்படியான சாதிய அவலம், சாதி தொடர்பான ஒரு அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாம் தொடரக்கூடாது, வன்மம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் சிந்தனை வந்து அந்த கேள்வி கேட்கும் துணிச்சல் உங்களுக்கு வந்து உங்கள் டீனேஜ் பருவத்தில் பதின பருவத்தில் வந்து தான் அந்த புத்தகத்தில் நீங்கள் குறிப்பிட்றீங்க. அப்படியான அந்த சம்பவத்தை சொல்லுங்களேன், எது வந்து உங்களை அப்படியான ஒரு துணிச்சலான கேள்வியை கேட்க தூண்டியது?
நல்ல கேள்வி. ஆனா அந்த துணிச்சலான கேள்வியை வந்து அந்த சமயத்துல வந்து என்னால சரியான முறையில கேட்க முடியல, அது அந்த ஆதகம் இருக்கு. ஆனா வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அது ஒரு கும்பாபிஷேகம் சொல்லுவாங்களே இங்க கோயில் திருவிழா மாதிரி, அது ரொம்ப நாள் கழிச்சு நாங்க ஊருக்கு போயிருந்தோம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை, அதனால எனக்கு வந்து இந்த வேறுபாடு பாகு பிரிவினை அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளவா பரிச்சயம் இல்லை. ஆனா அங்க போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், நிறைய உறவினர்கள்லாம் முதல் தடவை பாக்குறேன், எல்லாம் குதூகலமா இருந்தது, அந்த குடம் நீராட்டு அதெல்லாம் நடந்திருந்தது. அப்ப பார்த்தா ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள், அத ஒரு இனத்தை சார்ந்தவங்க மட்டும் கோயில் வாசலுக்கு வெளியில நின்றாங்க. நிறைய பேர் சட்டை கூட அணியாம அவங்கள வந்து கோயிலுக்குள்ள விடல. அப்போ வந்து நான் என்னோட அப்பா கிட்ட கேட்டேன், ஏன்பா இந்த மாதிரி அவங்கள விடலை, எதற்காக அப்படின்ற மாதிரி சொன்னபோது அப்போதான் எனக்கு அந்த சாதியோட ஆழம் வந்து புரிஞ்சது. இல்லை அவங்க வந்து வர முடியாது அப்படின்னு, எப்படி வர முடியாது அப்படின்ற மாதிரி கேட்டபோது, இப்பயாவது இது வரைக்கும் வந்தாங்க, முன்னெல்லாம் தெருவிலேயே நிற்க விட மாட்டாங்க அப்படின்னா. அப்பாவுக்குமே இதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது, அவரு வந்து தன்னுடைய பழைய கதைகள் அதாவது எப்படி எல்லாம் மாறி மருவி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற போது, என்ன பொறுத்த வரைக்கும் இதுவே வந்து தவறான ஒரு நிலைமை, அவங்களும் நம்ம கூட சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்ட்டு. ஆனா வந்து அங்கேருந்து பெரியவங்க கிட்டேருந்து அந்த கேள்வி கிட்ட அங்க இருக்க முடியல எனக்கு. ஆனா அந்த அதிருப்தியும் கோபத்தையும் அங்க காமிக்க முடியாத சூழ்நிலை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் அப்படின்றவங்க வந்து ஒரு அமைதியானவளாவும் பெரியவங்க சொல்றத கேட்டு, ஏன்னா அப்பவே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதாவது ஒரு கோயில் திருவிழானா நீ இப்படிதான் உடை அலங்காரம் பண்ணிருக்கணும், இந்த மாதிரி தங்க ஆபரணங்கள் தான் போடணும், இல்லாட்டி ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கோட்பாடுகள் விதிமுறைகள் அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு சமூக ரீதியான ஒரு ஆழமான ஒரு கருத்தை வந்து வைக்கணும் அப்படின்ற போது, சபையில வைக்கணும், அதுவும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது அப்படின்ற போது, அது ஒரு ரொம்ப கஷ்டமான தருணமா இருந்தது. என்னால வெளியில சொல்ல முடியல என்னோட ஆதங்கத்தையும் கோபத்தையும், ஆனா என்னோட பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியும், அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது, அதோட ஆழம் வந்து எங்களால உணர முடிஞ்சது. அப்போ என்னால அங்க சந்தோஷத்தை வந்து கொண்டாட முடியல, அதுக்கப்புறம் என்னால அங்க இருக்க முடியல, கொண்டாட முடியல. அதுக்கப்புறமாக வீட்டுக்கு வந்து இது எதனால இருக்கு, இது எப்படி வந்து நம்ம எப்பயுமே கன்ஸ்ட்ரக்டிவா திங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, கோபத்திலையும் இல்லாட்டி அந்த சூழ்நிலை வந்து குறை சொல்லலாம், ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டைலாக்ஸ் பண்ணும் போதுதான் வந்து எஜுகேஷன் கல்வியினால மட்டும்தான் தரத்தை உயர்த்த முடியும், நம்ம சமநிலைக்கு கொண்டு வர முடியும் எல்லாருமே. அதே மாதிரி உமன் இண்டிபெண்டன்ஸ், அதாவது வந்து பெண்களுக்கான உரிமை, அவங்க வந்து தனிச்சையா இயங்கத்திற்கான ஒரு ஏற்பாடுகள் இருந்தாதான் அந்த சமூகமே வந்து வளர்ச்சி அடைய முடியும், முன்னேற முடியும் அப்படின்றது எங்களுக்கு புலப்படுது. அதனால நம்மளால என்ன பண்ண முடியும், நாங்க ஒரு சராசரியான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருந்தோம், ஆனா என்ன பண்ண முடியும், அண்ணா வந்து கொஞ்சம் அவங்க மேல் படிப்பு படிச்சு அவங்க சம்பாதிச்சோடனே முதல் வேலையா எங்க ஊருக்கு அந்த பள்ளியில இருக்கிற குழந்தைங்களுக்கு அத்தியாவசியமான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி போட முடியும், அவங்களோட கல்விக்கு என்ன பண்ண முடியும் அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு சின்ன நம்மளால சின்ன உதவி பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது காலப்போக்கில் பெரிய அளவில் மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியுன்றத நான் ஆழமாக நம்புகிறேங்க.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் கார்த்திகா அவர்கள். ஆஸ்திரேலியாவில் சமீபத்தில் வெளியான தி விமன் சேஞ்சிங் வேர்ல்ட் எனும் ஆங்கில புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கார்த்திகா அவர்கள் தனது வாழ்வியல் மற்றும் சமூக மாற்றம் பற்றி நம்முடன் உரையாடி கொண்டுள்ளார். அடுத்து கார்த்திகா, இப்போ ஆஸ்திரேலியா போன்ற மேற்கத்திய விழுமியங்களோடு இயங்குகின்ற ஒரு சமூகத்தில் வந்து அல்லது ஒரு நாட்டில் கண்ணுக்கு புலப்படாத ரேசிசம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நிறம் சார்ந்த பாகுபாடுன்னு சொல்லலாம், அது வந்து நம்ம திணிக்கப்படுறதுண்டு. அப்படியான ஒரு நிகழ்வு வந்து நீங்கள் ஜெர்மனியில் எதிர்கொண்டதாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறீங்க. அந்த மாதிரியான நிகழ்வு எப்படி உங்கள் பார்வையை அகலப்படுத்தியதுன்னு சொல்லுங்களேன்.
அதாவது என்னோட பையன் பிறக்கிற சமயத்தில் வந்து என்னோட பையன் வந்து கொஞ்சம் முடியாமல் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் இன்டென்சிவ் கேரில் சேர்க்கப்பட்டாங்க. அப்போது வந்து ஒரு செவிலியர் வந்து என்னோட நிறத்தோல் பார்த்துட்டு நான் வந்து ஒரு அகதின்னு நினச்சி என்னை அவங்க நடத்தின விதம் வந்து அதாவது வந்து கொஞ்சம் ரஃபாக ஹேண்டில் பண்ணாங்க, இல்லாட்டி நம்மளை ஒரு துச்சமாக ஒரு நம்ம அடிப்பாங்க அப்படின்ற போது என்னால் வந்து உணர முடிஞ்சது. அகதிகள் அவங்க வந்து புலம்பெயர்ல வராங்க, பல கஷ்டத்தோட வராங்க, ஆனா அவங்கள வந்து யாரும் வந்து அரவணைக்கிறது இல்ல. அவங்கள வந்து இன்னுமே வந்து கஷ்டம், அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்காம இருக்காங்கன்றது வந்து அந்த நிகழ்வு என்ன வந்து பெரிதும் பாதிச்சுது. அதனால அவங்க மேல இருக்கிற புரிதலும் அவங்க என்ன மாதிரியான கஷ்டப்படுவாங்க அப்படின்ற சிந்தனையும் நிறைய இருந்தது. அதனால அதுக்கப்புறமா ரெஃப்யூஜிஸ்க்கெல்லாம் நம்ம என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணலாம், அரவணைக்கலாம், அந்த கோட்பாணத்தில் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சேங்க.
அடுத்து வந்து கார்த்திகா, உங்களின் வித்தியாசமான உலக பார்வை இருக்கு இல்லையா, அதோட வந்து பெண்ணியம் குறித்த சிந்தனை, இவைகளையெல்லாம் குறைஞ்சபட்சம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க நீங்கள் எடுத்து வருகின்ற முயற்சியை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு சில இயக்கங்கள், அதாவது மனநல குறைவற்ற பெண்கள், நெருக்கடியாக விடப்பட்ட பெண்களை வந்து ஹோம்ஸ் ஷெல்டர்ஸில் பாதுகாக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பியாக வந்து பண்ணக்கூடிய ஜூட் பேக்ஸ் அந்த மாதிரி பொருட்களை நான் எனக்காகவும் ப்ளஸ் அதை ப்ரொமோட் பண்ணுறேன். அதை வந்து நான் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துன்னு வந்து விற்கிறேன். இது வந்து ஒரு சிறு தொழிலாக இருந்தாலுமே வந்து இது வந்து அவங்கள வந்து நல்லா எம்பவர் பண்ணும், இன்னவே அவங்கள வந்து மென்மேலும் உயர வந்து ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி இன்னொரு இதுவும் எடுத்து பண்ணுறோம். அதாவது கடலூர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில், அதாவது மீனவ சமுதாயம் சேர்ந்த பெண்மணிகள்லாம் வந்து அவ்வளோ வெளியில் வந்து வேலை பார்க்கறதுல, அவங்க குழந்தைங்களையும் வந்து பள்ளிக்கு சேர்ந்து படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கு 9 மாதம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து டெப்ட்லயே இருக்காங்க. ஸோ அந்த பெண்மணிகளுக்கு வந்து கைத்தொழில் கற்றுக் கொடுத்து அவங்க வந்து பேக்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்க. அந்த பேக்ஸையும் நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறோம். இது வந்து சிறு அளவில் தான் நாங்கள் இப்போ பண்ணுறோம். பட் இது அவங்களையும் எம்பவர் பண்ணும், நம்மளுக்குமே வந்து அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நம்ம வாங்குற பொருட்லேருந்து நம்ம எதுக்காக வாங்குகிறோம், யாருக்காக வாங்குறோம், யாருக்காக கொடுக்க போறோம் அப்படின்னு சிந்திச்சு இது பண்ணோம்னா அது சிறு துளி பெருவலமாகும். நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லாம மற்றவர்களோட வாழ்க்கையும் மேம்படும். நம்ம எல்லாருமே வந்து லெட்ஸ் எம்ப்ரேஸ் அண்ட் எம்பவர் எவ்ரி ஒன்.
அடுத்து வந்து இப்போ உங்கள் வாழ்க்கை கதை வந்து இவ்வளோ சுவாரஸ்யமிக்க ஒரு கதை. இந்த கதை இடம்பெற்றிருக்கிற புத்தகம் வந்து த விமன் சேஞ்சிங் த வேர்ல்டு இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை வந்து ஒருத்தர் வாசிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்?
இந்த புத்தகம் வந்து அமேசான்ல வந்து கிண்டில் வெர்ஷனாகவும் கிடைக்கிறது, இல்லாட்டி பேப்பர் பேக்காகவும் கிடைக்கிறது. புக் டோப்பியாவின்னு இருக்கு, அப்புறம் கியூபிடி ஸ்டோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு, இல்லாட்டி நீங்க நேரடியாகவே கூட என்ன காண்டாக்ட் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். நீங்க வந்து அரோரா சோல்ஃபுல் கிஃப்ட்ஸ் அப்படின்ற ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம்.
மிக்க நன்றி கார்த்திகா. சமூகத்தை மாற்ற வேணும் அப்படிங்கிற உங்களின் தீர்க்கமான பார்வையோட நீங்கள் முன்னெடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.